நாம் தொடர்ந்து பரலோகத்தை குறித்து சிந்தித்து வருகிறோம். அமையாலே பரலோகம் என்பது ஒரு பிரமை அல்ல, அது ஒரு இடம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஆகவே இந்த பூமியைப் போல பல கோலங்களை பார்க்கிறோம். கோடி கோடி கோலங்கள் இந்த பூமிக்கு சுற்றிலும் அப்பாலும் இருக்கிறதை பார்க்கிறோம். இவைகளை யார் சிருஷ்டித்தார் என்பதாக நாம் அநேக சமயங்களில் சிந்திக்க தவறிவிடுகிறோம். ஆனால் நாம் வாழும் இந்த பூமியை எவ்வளவு அழகாக ஆண்டவர் அமைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தீர்களானால் மிகுந்த ஆச்சரியக்குரியதாய் காணப்படுகிறது. மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஏதுவான சகல காரியங்களையும் அருமையாய் ஆண்டவர் ஏற்படுத்தி இந்த பூமியில மனிதனை வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக விஞ்ஞானிகள் மற்ற கோலங்களில் மனிதர்கள் இருப்பார்களோ என்பதாக எண்ணி அவர்கள் அவிதமாக பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து பிரயாசப்படுகிறார்கள். அவிதமாக நிலவிலும் போனார்கள். ஆனா நிலவில மனிதன் வாழக்கூடிய சூழலை அங்க பார்க்க முடியல. மனுஷன் அங்கே ஆக்சிஜன் இல்லை, அவன் சுவாசித்து வாழ முடியாது. இந்த பூமியில புவியீர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் நடக்கிறோம், ஓடுகிறோம், போகிறோம், வருகிறோம். அழகாக ஆண்டவர் அந்த புவியீர்ப்பு சக்தியின் மூலமாக நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்துகிறார். ஒரு கார் கூட வேகமா போகுதுன்னா அதுக்கு புவியீர்ப்பு சக்தி தான் காரணங்க. ஆகவேதான் நிலவில போகிற மனுஷன் அப்படியே மிதக்கிறான். அவன் பலவிதமான கருவிகளை அங்கு தான் உடுத்திக்கொண்டு மிதக்கிறான். தேவனுடைய ஞானம் எவ்வளவு அருமையானது என்பதை குறித்து நாம் சிந்திப்போமானால் மிகுந்த ஆச்சரியமானது. அதே விதமாகத்தான் பரலோகம் என்பது ஒரு இடம். நாம் போன வாரம் பார்த்தோம் வடதிசையில் வடதுருவத்தில் விதமாக இருக்கும்படியான ஒரு இடமாக ஒரு கோலத்தை போல தேவன் அழகாக அமைத்திருக்கிறார். அவருடைய ஞானத்தை கொண்டு இதை எவ்வளவு நேர்த்தியாக அமைத்திருக்கிறார். ஆகவே பரலோகம் என்பது ஏதோ ஒரு பிரமை அல்ல. நாம் இந்த ஐஸ்வர்யவான் இந்த ஏழை லாசருவை குறித்து சிந்தித்தோம். அவர்களாகவே தான் அந்த இடத்துல இருக்கிறார்கள். ஐஸ்வர்யவான் வேற மனுஷனா பார்க்கல போகல. ஐஸ்வர்யவான் தனக்குரிய தன்னுடைய எல்லா விதமான அதே உணர்வுகள் அதே காரியத்தை பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். லாசரு அவிதமாகவே நிச்சயமாக இருக்கக்கூடும். ஆகவே மனிதன் ஒரு ஆவியாக அல்லது பேயாக உணர்வற்றவனாக இருக்க முடியாத ஒரு மனுஷனாக இருப்பதில்லை. இன்னொன்று தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் இறக்கும் பொழுது உடனடியாக ஒன்று அவன் நரகத்தில் அவனுடைய ஆத்துமா போகிறது அல்லது அந்த ஆத்துமா மோட்சத்துக்கு போகிறது. இந்த சரீரத்தில் ரெண்டு பகுதிகள் உண்டு, ஒன்று இந்த சரீரம், இன்னொன்று உள்ளான ஆத்துமா. இது பிரிகிறது தான் மரணம். ஆகவே இந்த சரீரமானது மண்ணோடு மண்ணாய் போய்விடுகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது இந்த ஆத்மா அதை உருவாக்கினிடத்தில் போகிறது. அவர் அதை நியாயத்திருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே பரலோகம் என்பது ஒரு பிரமை அல்ல. பரலோகம் என்பது எவ்விதமாக இருக்கும் என்பதை குறித்த சில காரியங்களை சொல்லப்போனா இந்த உலகத்துக்குரிய பல காரியங்களை ஆண்டவர் அங்கும் கூட வைத்திருக்கிறார். ஆனா அது மகிமையானதாக இருக்கும். வெளிப்படுத்த விசேஷம் 22 அதிகாரத்தில் வேதம் அவிதமா சொல்லுகிறதை பார்க்கணும். 21 அதிகாரத்தில் தீட்டுள்ளதும் அருவறுப்பானது அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அங்கே பாவம் என்பது இல்லைங்க, அதுதான் ஒரு பெரிய ஒரு காரியம். உலகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்தின் பிரச்சனையே பாவம் தாங்களே. மனிதனுடைய வாழ்க்கையில ஏன் ஒருவருக்கொருவர் பகைக்கிறது, வெறுக்கிறது, அற்பமாக எண்ணி அங்கே அலட்சியப்படுத்துகிறது. எல்லாமே பாவத்தான். மனிதனுடைய வாழ்க்கையில அவிதமாக தன்னுடைய பாவம் என்கிற பயங்கரமான விஷத்தினால மனுஷன் தீண்டினப்பட்டதுனால அவனுடைய வாழ்க்கையில அவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான். தேவன் அங்கு தேவனுக்கு அவன் புறம்பாய்ப்பை விடுகிறான். ஆனா பரலோகத்தில் பாவம் என்பது பிரவேசிக்க போவதில்லை. பாவம் என்பது முற்றிலுமாக இல்லாத பரிசுத்தமான இடம். தீட்டுள்ளது ஒன்றும் அருவறுப்பானது ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. இங்கு நாம் பார்க்கிறோம் ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்கும்படி அனுப்புகிறேன். தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடிய பல காரியங்கள் உண்டு. அது வருகிற வாரங்களில் நான் உங்கள் மத்தியில் அதை குறித்து பேசும்படியாக இருக்கிறேன். 22 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். தேவ தூதன் யோவானை அழைத்து சென்று பரலோகத்தின் பல காரியங்களை காட்டுகிறதை நாம் வாசிக்கிறோம். அதில் ஒன்று அங்கு ஜீவ தண்ணீரை தேவ தூதன் காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த ஜீவ தண்ணீரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார். அப்படின்னா என்னன்னா பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவு, உடைய வாழ்க்கையின் மூலமாக பெறுகிற சந்தோஷம், சமாதானம், மற்றவர்களுக்குன்பாக வாழுகிற அருமையான வாழ்க்கை. ஒரு மெய் கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா இந்த உலகத்தில் அநேக நம்முடைய வாழ்க்கையில பொருள்களில் நாம் சமாதானத்தை தேடுகிறோம். நாம் பெற்றுக்கொள்ள முடியாத பல காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில நிறைவை தேடுகிறோம். எனக்கு ஒரு சிலர் தெரியும், தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் கஞ்சியை குடிச்சிட்டு நிறைய பணத்தை சேர்த்து வைக்கிறவர்கள். அவங்க வாழ்க்கையில அவர்கள் இந்த உலகத்தில் அந்த பணம் தங்களை திருப்திப்படுத்தும் என்று எண்ணுகிறார்கள். ஆனா அவிதமான ஒரு இடத்துல பேசும் பொழுது அவருடைய வாழ்க்கையுடைய விரக்தியை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அவருடைய வாழ்க்கையில அவரை பாய்க்கிறவர்கள், புறக்கணிக்கிறவர்கள், அவரை வெறுப்பாய் பார்க்கிறவர்கள், இப்படி பல காரியங்கள் அவருடைய இருதயங்களை பாதிக்கிறவர்களுக்கு சமாதானம் இல்ல. பொருள்களில இந்த உலகத்துல மனிதன் நிறைவை தேடுகிறான். அது அவனுக்கு கொடுப்பதே கிடையாது. வாழ்க்கையில ஒன்று இல்லைன்னா ஒன்று பிரச்சனை. ஒருல கை நிறைய பணம் இருந்தா வியாதி, ஆபத்து எங்கிருந்து வருது, என்ன வருது தெரியல. அநேக சமயங்களில நிறைய சேர்த்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் அதனால ஒருவேளை இன்னும் பாவத்துக்குள்ளாக வாய்ப்பு இருக்கு. அவர்கள் தேவனுடைய வழியில அவிதமாக வாழ்வார் என்பதை குறித்த நிச்சயம் இல்லை. இந்த உலகத்துல மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அவனுடைய கணக்கீடு வேற. வேதனை சொல்லுதுன்னா என் வழிகள் உன் வழிகள் அல்ல. நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய வழிகளின் மூலமாக இந்த விதமான காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக பார்க்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா என் வழிகள் உன் வழிகள் அல்ல, என் வழி மிக உயரமானது. ஆகவே அவருடைய வழியில பொருந்திக் கொள்ளுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ஜீவ தண்ணீரை பருகுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. சமாரஸ்திர ஆண்டவர் பண்ணு சந்திக்கிறார். அங்கே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சமாரிய ஸ்திரீயினிடத்தில் ஆண்டவர் இங்கே 4 இந்த ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4 இந்த ஸ்திரீயானவள் ஒரு பாவியாக அவருடைய வாழ்க்கையில் 5 புருஷர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அந்த நிலையில அவள் இந்த இடத்துல வந்த பொழுது இயேசு அவளிடத்துல ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். அப்பொழுது இந்த உலகத்தினுடைய காரியங்கள் ஜீவ தண்ணீர் என்று சொல்லும் பொழுது அது நித்தியத்துக்குரிய காரியங்களை குறிக்கிறதாக இருக்கிறது, ஆண்டவருடைய காரியங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த உலகத்தின் காரியங்கள் எவ்விதமாய் காணப்படும் என்பதை குறித்து சொல்லும் பொழுது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார். இங்கே யோவான் 4வது அதிகாரத்தில் அவர் ஒன்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 13வது வசனத்தில் இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த உலகத்தில் எந்த பாவத்தை நீங்க எடுத்துக்கங்க, மனிதன் பலவிதமான பாவங்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் தன்னை திருத்தி செய்யும்படியாக நல்லா சாப்பிட்டா நிறைய வியாதி வருது. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, அவங்க வாழ்க்கையில நல்லா சாப்பிட்டா கொழுப்பு ஏறி விடுகிறது, ஹார்ட் அட்டாக், ரத்த கொதிப்பு, சர்க்கரை, இங்க பஞ்சமே இல்லை. ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையில அவன் விரும்பினவனமாக திருப்தி அவனை படுத்துவது கிடையாது. பாவத்தின் இச்சைகளில அவனுடைய வாழ்க்கை விரும்பினதெல்லாம் பெற்றுக்கொண்டால் அது அவனுக்கு திருப்தி படுத்த முடியுமா? அதுவும் முடிகிறது இல்ல. அதுல நம்ம பார்க்கிறோம், கடந்த நாட்களில கூட நம்ம பார்த்தோம், சாலமோனை குறித்து பார்த்தோம். அவனுடைய வாழ்க்கையில ஒரு விரும்பினதெல்லாம் பெற்றுக்கொண்டான், அவனுக்கு விரும்பின பெண்களை எல்லாம் பார்த்து எடுத்துக்கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில மனசு என்னென்ன விரும்பினதோ அது ஒன்றுமே தடை செய்யவில்லை. அதற்குரிய எல்லா விதமான ஐஸ்வர்யம் மற்றதெல்லாம் இருந்தது. அதன் கடைசியில எழுதி வைத்து போறார், மாயை மாயை எல்லாம் மாயை. இந்த உலகத்துல நம்ம ஒரு காரியத்தை நினைக்கிறோம், ஆனா வேறொரு காரியமாக நடக்கிறது. ஒருவன் நிறைய பணத்தை சேர்த்து வச்சு ஒருவேளை வைத்திருந்தா இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம், அவன் அள்ளி கொண்டு போறதை பார்க்கிறோம். அல்லது அநேக சமயங்களே திருடன் திருடி கொண்டு போறதை பார்க்கிறோம். அல்லது மற்றவர்கள் எனக்கு கொடுக்கலன்னு அங்கே உறவினர் மற்றவர்கள் பல விதங்களில் இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு காரியத்தையும் நீங்க எண்ணி பாருங்க, அதுல திருப்தியின்மை தான் காணப்படுகிறது, அது நிறைவே இல்லைங்க. எந்த இடத்துல எந்த விதத்துல நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை சந்திப்போம் என்பதை குறித்து ஒண்ணுமே இல்லை. நீங்க இந்த உலகத்துல ஒரு காரியத்தை காண்பிக்கீங்க, நமக்கு நிறைவாக இது இருக்குன்னு இல்லைங்க. அவன் அந்த சாப்பிட்டா 3 மணி நேரத்துக்கு மேல, அது அந்த சாப்பாடு கூட நாக்குல இருக்கிற வரைக்கும் தான் ருசி, நாக்கு கீழே போயிட்டா அது ஒண்ணுமே இல்லை, பாரம்தான். இந்த உலகத்துல இதுதான். ஆகவே ஆண்டவர் சொன்னார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், நீ மறுபடியும் அடியும். ஆகவே ஒரு குடிக்கிற மனிதன் மறுபடியும் அதை குடித்தால் அந்த நேரத்தில் அவனுக்கு திருப்தி கிடைக்குமா? மாம்ச இச்சைகளை விரும்புகிற மனிதன் அதுல திருப்தி அடைய முடியுமா என்பதாக பார்க்கிறான். எல்லா விதத்திலும் முயற்சிக்கிறான். அருமையாக பிரசங்கி இந்த உலகத்துல எல்லா காரியங்களிலும் முயற்சித்த முன்மாதிரி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், யோவான் 4வது அதிகாரத்தில் அங்கே 14வது வசனத்தில் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அதாவது அவனுடைய வாழ்க்கையில நிறைவு மாத்திரமல்ல, அவன் மற்றவர்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு காரியத்தை பெற்றவனாய் வெளிப்படுகிறவனாய் காணப்படுவான். அதாவது there will be contentment, திருப்தியான ஒரு நிறைவு. அங்க பரிசுத்த பரலோகத்தின் வாழ்க்கை என்பதுல நிறைவு இருக்குங்க, கம்ப்ளீட் சாட்டிஸ்பாக்சன், கம்ப்ளீட் ஃபுல்னஸ். ஆகவே இங்க நம்ம பார்க்கிறோம் பாருங்க, அழகா ஆண்டவர் சொல்றாரு. இங்கே பார்க்கிறோம் அந்த 1வது வசனத்துல, பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நீ எவ்வளவென்றாலும் பருகலாம். அவை பரலோக வாழ்க்கை என்பது ஒரு நிறைவான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை. அதுல குறைவு என்பது இருக்காதுங்க. ஆனா இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனையாவது காட்டுங்க எனக்கு, நான் இந்த உலகத்தின் காரியங்களினால முழுமை முழுக்க நான் நிறைவடைந்து விட்டேன் இல்லைங்க. வாழ்க்கையில வாலிப காலம் மறைந்து, வாலிபத்தில் இன்றைக்கு பயங்கரமான வியாதிகள், வாலிப காலம் கடந்து வியாதிகள், இன்றைக்கு புது புது வியாதிகள், ஒரு கணக்கீடு சொல்லப்படுகிறது, இன்றைக்கு நீங்க டெல்லியில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மனிதன் சுவாசிக்கிற காற்று மாசுபட்டுருச்சுங்க. ஆகவே நீ கார் இருந்தா கூட தினம் நீ விரும்புகிறபடி காரை ஓட்ட முடியாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ஓட்ட முடியும். ஏன்னா மாசுபட்டுருச்சு. ஒரு கணக்கீடு 2030 ஆண்டுல மனுஷன் அங்கே சுவாசிக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்கு. அநேக சுவாச வியாதிகள் வரும், புற்றுநோய்கள் வரும், ஆரோக்கியமான காற்று கிடைக்காது. அதனாலே வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். சென்னையில நீங்க பாருங்க, எவ்வளவு அழகான வீடுகளை எத்தனையோ பேர் அருமையா கட்டினாங்க. ஆனா இப்ப ஏன் கட்டணும்? ஐயோ ஆண்டவரே, வருஷா வருஷம் இப்படியே இருந்தா என்ன ஆகிறது? பயங்கரமான மழையினால ஏற்படும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மனுஷன் இவ்வளோ பிளான் பண்ணி இவ்வளோ செய்தது, ஆனா வேற மாதிரி நடக்கும் பொழுது மனசோர்ந்து போகிறது, திருப்தி இல்லை. ஆனா பரலோகத்தில் you'll be a happy and content man. இங்கே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுகிற நதி இருக்கும், இதே போல இருக்கும். அந்த ஆண்டவர் விவரித்து காண்பிக்கும்படியாக இந்த உலகத்தின் பல காரியங்களை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அந்த இடத்துல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அது தேவனிடத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது, அது சுத்தமானது. அங்க பாருங்க 22:1 ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. அருமையானே, பாவம் என்பதே கிடையாது. பரலோகத்தில் நிறைவை நாம் அனுபவிப்போம். அது என்றென்றும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியம். பரலோகத்தில் பல காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதுக்கு பின்பாக நாம் தொடர்ந்து பார்க்கும்படியான பரலோகத்தின் ஆராதனை எப்படி இருக்கும். ஆகவே அதுல நிறைவை நாம் காண்போம். இந்த உலகத்தில் நாம் அடையக்கூடாத நிறைவை பரலோகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம். அங்கே 2 நகரத்து வீதிகளின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள். நான் சொன்னேன், அங்கே கட்டடங்கள் இருக்குமா? இருக்கும். மேன்ஷன்ஸ் நம் பார்த்தோம். ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிற அருமையான பெரிய பெரிய கைவேலையில்லாத நித்திய காரியங்கள் இருக்கும். அது மாத்திரமல்ல, அங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே இவ்விதமாக காணப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அது நகரமாக இருக்கும், அதன் வீதிகளை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தை நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி அங்க இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நம்ம விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்றாலும், நம்முடைய காரியங்களில நாம் அநேக காரியங்களை குறித்து நம்ம அவிதமாக தெரிந்து கொள்ளவில்லை என்றாலும், ஆனா வேதம் சொல்லுகிறது மிக அழகான காரியங்கள். அங்கே பரலோகம் என்பது அந்த நகரத்தின் வீதிகள் மத்தியில இரு கரையிலும் 12 கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கின பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு ஜீவ விருட்சத்தை உண்டாக்கினார். நன்மை தீமை அந்த நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல 2 மரங்கள் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் சிருஷ்டித்த பொழுது அங்கே தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ சகல ஆதியாகமம் புத்தகத்தில் பாருங்களே, அவனுடைய வாழ்க்கையில் அவன் அவ்விதமாக அந்த ஆதியாகமம் 3 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். நம்முடைய நேரம் குறுகியதா இருக்கிறதுனால கர்த்தர் தேவனா பின்பு 22 பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான், இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. அப்படின்னா என்னன்னா, இந்த ஜீவ விருட்சத்தின் கனி அவன் நித்திய நித்தியமாய் வாழுகிறதுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய கனி இது. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் உருவாக்கினார். ஒருவேளை அவன் அந்த கனியை புசித்திருந்திருப்பான். ஆனால் எப்பவுமே சாகாம வாழ்றதுன்னா இந்த உலகத்தில் எந்த மனுஷனுமே விரும்ப மாட்டானுங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம செத்துருவோன்ற நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை. அநேகர் வயதான இடத்துல பேசும் பொழுது, எனக்கு எப்போ இந்த உலகத்திலிருந்து நான் போகக்கூடிய காரியம் வரும், எப்போ நான் போக போறேன், என்ன அவனுடைய பலவீனத்தை அவர்கள் மாத்திரம்தான் உணர முடியும். சில சமயத்தில் உங்களுக்கு வியாதி காய்ச்சல் வந்து ஒன்றுமே பலமே இல்லாத பொழுது நீங்கள் எப்படி உணர்வீர்கள் என்பதை குறித்து எண்ணித்து பார்க்கும் பொழுது, கை கால் ஒன்றுமே பலமே இருக்காது. வயது ஆக ஆக பலமெல்லாம் நமக்கு இழந்து போய்விடும். ஒருவேளை நம்ம சாவாமையில் போயிட்டோம்னா நரகம் என்பது இங்கேயே தான் நம்ம ஏற்கனவே அனுபவிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இந்த விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு அவன் எப்பவுமே பாவியாகவே எப்பொழுதும் உயிரோடு இருக்கும்படியான ஒரு நிலைக்குள்ள போகாதபடிக்கு அவனை அங்கு ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கிறார். அவன் எதை அங்கே அனுபவிக்க கூடாமல் போனானோ அதை பரலோகத்தில் நிறைவாய் அவன் அனுபவிப்பான். எது அவனுடைய வாழ்க்கையில பறிக்கப்பட்டதோ அந்த பரலோகத்தில் அது அவனுக்கு நிறைவாய் கொடுக்கப்படும். இங்க பாருங்க, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22 நகரத்து வீதியின் மத்தியில், இஸ் எ சிட்டி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அங்க ஆண்டவர், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆயத்தமாக்கப்பட்டவர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடம்தான் பரலோகம். நீ இங்க ஆயத்தமாகலன்னா உடைய வாழ்க்கையில அங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருக்க. ஆகவே பரலோகத்துக்கு நான் போகணும்னா இங்க ஆயத்தமாக்கப்படும். இங்க ஆயத்தப்பட்டவர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட இடம். இயேசு தான் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். இயேசுவின் வார்த்தை பொய் அல்ல. ஆகவே ஆண்டவர் தம்முடைய மக்களுக்காக ஆயத்தம் பண்ணன அங்க மேன்ஷன், ஆங்கிலத்தில் ஒரு ஸ்தலத்தை, ஒரு வீட்டை. பவுல் சொல்றாரு, கைவேலை இல்லாத நித்திய வீடு. அது மகிமைகரமாக இருக்கும். ஏன்னு கேட்டா, பரலோகத்தினுடைய மகிமையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது எவ்வளவு மேன்மை என்பதை குறித்து நாம் வருகிற காலங்களில் பார்க்க போகிறோம். ஆகவே அந்த இடத்துல மகிமையான ஒரு ஸ்தலமாய் அது காணப்படும். அதனுடைய வீதிகளில அவர்கள் இழந்து போன ஜீவ கனியை நிறைவாய் பெரும்படிக்கு. 2 நகரத்து வீதியின் மத்தியில் நதியின் இரு கரையிலும், பாருங்க அந்த நதி, பொதுவாக ஒரு நதி என்று சொல்லும் பொழுது ஆறு என்று சொல்லல. இது நதினா அமைதியாக ஓடுகிற ஒரு நதி. ஒரு மலை பகுதிகளில் நீங்க போய் பார்க்கலாம், ஒரு நதி என்பது அந்த ஓடுகிற காரியத்தையெல்லாம் பார்க்கும் பொழுது மிக அழகாக இருக்கும். இது நாம் பார்த்தோம், இந்த நதி ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அந்த நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. ஒரு விருட்சம், ஜீவ விருட்சம் இங்கே இருந்தது. 12 விதமான ஜீவ விருட்சம், சொல்ல போனா அது ஒரு முழுமையை குறிக்கிறதாக இருக்கிறது. வேதத்தில் எங்கேயுமே அது திரளான விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதை எவ்வளவு சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு இளைப்படைய செய்யாது, நிறைவாய் சாப்பிட முடியும். கனி என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் மற்ற நம்ம எல்லாம் சமைக்கிறதை விட கனி என்பது ஒரு தேவன் சிருஷ்டித்து கொடுத்த ஒரு அருமையான ஒரு உணவு. ஆகவே தேவன் அந்த இடத்துல கனிகளை கொடுக்கிறார். இங்கே நம்ம சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறைவான ஒரு காரியம். நம்முடைய ஆத்மாவில் திருப்தியோடு நாம் சாப்பிடக்கூடிய காரியமானது அங்கே இருக்கும். ஆனா இங்க சாப்பிடுறது நம்மை கழிந்து போறது. ஆனா அங்க அப்படி இல்லை, நமக்குள்ளாக அங்க ஆண்டு வச்சனாரு வெளிப்பான்ல, உனக்குள்ளாக நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாக இருக்கும். It will give life to others. ஆகவே இது ஒரு விதத்தில் சொல்ல போனா ஆண்டவர் சபிக்கப்பட்ட ஒரு பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னுடைய வெற்றி வியர்வையினாலதான் இதை நீ சாப்பிடுற. இந்த கனி கூட ஆதாம் பாவத்தினுடைய விளைவை கடந்துதான் வந்திருக்குதுங்க. நம்ம விதைக்கிறோம், களை வருகிறது, முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கிறது. வாழ்க்கையில இந்த உலகத்தில் எல்லாமே தீட்டுப்படுத்திருச்சு. ஆதியாகமம் புத்தகத்தில் நீங்க பார்த்தீர்களானால் மனிதன் பாவம் செய்த பின்பு ஏதேன் தோட்டத்தில் அவனை அங்கே வைத்திருந்தார். ஆனால் பாவம் செய்த பின்பு அவனுடைய அந்த சாபத்தை அவன் சுமக்க வேண்டியதாகவே இருக்கிறது. இங்கே பாருங்க, ஆண்டவர் சொன்னார் ஆதியாகமம் 3:14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை, அங்கே 15 வாசிக்கிறேன், உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வித்துக்கும் ஆம்லித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். கர்ப்ப வலி என்பது மிக பயங்கரமானது. ஒவ்வொரு பெண்ணுமே அது அனுபவிக்கும் பொழுது கர்த்தருடைய சாபம். ஆகவே தேவன் சொல்றார், அது மாத்திரமல்ல மனுஷனுக்கு என்ன சொல்றாரு, வேதனையோட பிள்ளை பெறுவாய். 17 நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமிங்க, ஆண்டவரால் சபிக்கப்பட்டது. ஆகவேதான் இதுல நம்ம நிறைவை காணவே முடிகிறதில்லை. இது ஒரு சபிக்கப்பட்ட பூமியில நாம் சபிக்கப்பட்டவர்களாய் வாழுகிறோம். ஆகவேதான் வாழ்க்கை அநேக சமயங்களில கசப்பாக இருக்கிறது, வெறுப்பாக இருக்கிறது. வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிற சந்தோஷம் ஒரு புகையை போல மாறி விடுகிறது. இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறது, காலையில சந்தோஷம், மாலையில துக்கம், எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத காரியங்கள். ஆகவே ஆண்டவர் சொன்னார், இந்த சபிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு 17 பின்னால, நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். நீ சாப்பிடுறது கூட வருத்தத்தோடு தான் நீ சாப்பிடுற, நிறைவு என்பது இல்லை. வேதனையோடு தான் நீ சாப்பிடணும். சாப்பிட விரும்புகிறத நீ சாப்பிடக்கூடாது. ஒருவேளை கையில நிறைய இருக்கும். சக்கர வியாதிக்காரன் ஸ்வீட் கடையில கொண்டு போய் உட்கார வச்சு அவனுடைய நிலை என்ன, அதே மாதிரிதாங்க. பார்க்கறதெல்லாம் இனிப்பாதான் தெரியாது, சாப்பிடவே முடியல. இப்ப நான் எல்லாம் கடைக்கு போனா பரிதாபமா பார்க்க வேண்டியதுதான், வேற வழி. சாப்பிட்டா விஷத்தை சாப்பிடுற மாதிரி, கையில காசு இருக்குது ஆனா வாங்கி சாப்பிட முடியாது. ரத்த கொதிப்புக்காரன் அதே மாதிரிதான், அவன் கொழுப்பு ஏறி போயிருது. அவனுடைய வாழ்க்கையில விரும்பினதை சாப்பிட முடிகிறது இல்ல. அல்சர் வியாதி, வியாதியில இன்னைக்கு புது புது வியாதி வருதுங்க, புது புது வியாதிங்க. அம்மையா இல்லையே, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு கசப்பாயிட்டு இருக்கு. இந்த என்வைரன்மெண்ட் பாதிக்கப்பட்டு, வெயில் பாருங்க, குளிர் ரொம்ப பயங்கரமாயிரும். இனிமேல் குளிர் வர வர குளிர் அதிகமாகும். தண்ணீர் எல்லாம் வறண்டு போயிடுச்சு. வெயில் காலத்தில் வெயில் தாங்க முடிகிறதில்லை. நாம் வாழுகிற பூமி ஒரு சபிக்கப்பட்ட பூமி. அதனால அதுல நிறைவை பார்க்க முடிகிறதில்லை. அநேக சமயங்களில் விவசாயிகள் எவ்வளவோ பிரயாசப்பட்டு உழைத்து விளைச்சல போடுறாங்க, ஒரே நாள் வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகிறது. சென்னையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு சூழ்நிலை தாங்க, கடுமையான ஒரு சூழ்நிலை. எங்க பார்த்தாலும் தண்ணி, எங்க பார்த்தாலும் வியாதிகள். வாழ்க்கை அனுபவிக்க முடியல. ஆகவே இந்த பூமியானது ஒரு சபிக்கப்பட்ட பூமி. இதுல நிறைவை நாம் பார்க்கவே முடியாதுங்க. உன்னுடைய வாழ்க்கையில நீ சொல்ல போனா நீ விரும்புகிற காரியத்தை செய்ய முடியாது. ஆகவே ஆண்டவர் சபித்த பூமியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பாருங்க, ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். நல்ல விதைச்சா களை வருது, நல்ல செடி வரவே மாட்டேங்குது. பாருங்க, நீங்க யோசனை பண்ணி பாருங்க, நல்ல செடிகள் வரமாட்டேங்க. ஒரு விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க, நான் கொல்லிமலையில் இருந்தப்போ நல்ல செடிகள் வரவே வராது, காஃபி வராது. ஆனால் களை அப்படியே பயங்கரமா, அதுக்கு ஒண்ணுமே போட தேவையில்லை, அப்படியே மண்டி போயிருது. ஆகவே அதை நீக்குவதே பெரிய பிரச்சனையாக இருக்கிறதை பார்க்கிறோம். அமையாலே இந்த உலகம் சபிக்கப்பட்டது. வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத காரியங்கள், உறவுகளில பிரச்சனை. நம்ம நல்லா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமைப்பட்டு பிரச்சனை உருவாக்குகிறான். சமீபத்தில் பேசின பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப தொந்தரவு கொடுக்கிறாருங்க, வேற வழியே இல்லை. நான் நல்லா இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. வாழ்க்கையில இது ஒரு சபிக்கப்பட்ட பூமியாய் காணப்படுகிறது. இன்ன ஆண்டவரா தான் சொல்றாரு 19 வசனத்துல, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்ப நீ கடைசி மட்டும் கஷ்டப்படணுங்க என்றார். அதனால ஒரு காலத்துல ஜனங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழலைங்க. நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் நல்லா வாழ்ந்திருக்கிறார்கள். நமக்கு தெரிஞ்சே நம்முடைய தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நல்ல விளைச்சல்ங்க. சில சமயத்தில் அவங்க வீடுகளில் பார்த்தா திரளாய் இருக்கும். ஆனால் இன்றைக்கு அவர்கள் நிலங்களில் சரியான விளைச்சல் இல்லை. காரணம், இது ஒரு சபிக்கப்பட்ட பூமி. பரலோகத்தில் இந்த சாபம்ங்கிறதே இருக்காதுங்க. வெளிப்படுத்தின விசேஷம், நம்முடைய நேரம் நெருங்கிருச்சு. ஆகவே நான் முடிக்க வேண்டிய தருவத்தில் வந்துட்டேன். ஆனால் உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லும்படியாகத்தான் பல காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்தில் நகரத்து 2 வசனம், நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். அங்கே வியாதி இல்லை. ஆனா தே வில் பி மோர் ரிஃப்ரெஷ், தே வில் பி ரிஃப்ரெஷ்ட், ஸ்பிரிச்சுவல் ரிஃப்ரெஷ்மெண்ட். ஏழை லாசரோ பார்த்து அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஐஸ்வரியம் பார்த்து அதான் சொன்னது, ஹி வில் பி ரிஃப்ரெஷ்ட், பலத்தின் மேல் பலன் அடைந்து அவனுடைய வாழ்க்கையில வாழுகிற நபனாய் காணப்படுவான். அம்மையாளினுடைய வாழ்க்கையில நரகத்துக்கு போவதாத, நரகத்துக்கு போகாத உடைய வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்காக நீ ஆயத்தப்படு. இன்னைக்கு நீ ஆயத்தப்படலன்னா அங்க நாளைக்கு போக முடியாது. நான் திடீர்னு போறேன்னு நினைக்காத, ஆயத்தப்பட்டவர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அது. பரலோகம் என்பது ஒரு இடம். நாம் பூமியில வாழ்றோம், பூமியில அப்படியே அத்தாந்தரத்தில் தாங்க நம்ம நிக்கிறோம். பூமி அதிவேகமா தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது, சூரியனையும் சுற்றி வருகிறது. நம்ம அத்தாந்தரத்துல அப்படியே சுத்துதுங்க. ஒரு இது அப்படியே ஒரு 1000 மைல் வேகத்தில் இந்த பில்டிங் சுத்தினா எப்படி இருக்குங்க? அப்படி சுத்துதுங்க. ஆகவேதான் நமக்கு அந்த அசைவே தெரியல. ஆனா நம்ம உண்மையா ஆகாயத்தில் நின்று பார்த்தோம்னா, நம்ம இங்க இருக்கிற நீங்க யூடியூப்ல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பூமி சுழறுகிறதை பார்க்க முடியும். அப்படியே சுத்துதுங்க மேலிருந்து அது படம் எடுக்கும் பொழுது. அந்த சத்தம் பயங்கர, அந்த பூமி சுழற்சியின் சத்தம். இதெல்லாம் கேட்காதபடிக்கு ஆண்டவர் அழகாக நம்மை வைத்திருக்கிறார். உடைய வாழ்க்கையில இந்த உலகமே பாடுகிற உலகம், நரகத்துக்கு போக. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நீக்கி சமாதான வழியை வைத்திருக்கிறார். ஆனா இன்னொன்னு சொல்றேன், இந்த உலகத்துல பரலோகத்தினுடைய ஒரு முன் ருசியை நாம் அனுபவிப்போம். பரலோகத்தினுடைய அந்த நிறைவு, ஜீவ தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில நாம் பருகக்கூடிய சிலாக்கியத்தை கொடுத்து அதை குறித்த ஒரு உன்னதமான நிறைவுக்குள் நம்மை வழிநடத்துகிறார். உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பாவங்களை அறிக்கிட்டு மனந்திரும்ப, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தையே பார்த்து நம்முடைய மனசு போக வேண்டாம். ஒரு சமநிலை, இந்த உலகத்தை நம்ம இருக்கிறோம், உலகத்துக்குரிய பல காரியங்களை செய்யறோம், ஆனா மோட்சத்தை தேடுறதனை விட்டுடாத. ரெண்டுமே சரியா போகணும். இது மாத்திரம் வேகமா ஓடுனதுன்னா, இது இல்லைன்னா வண்டி உடைந்து விடும். செபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, தர்மியான நாளுக்கு ஆயுஸ் தோத்திரம். பரலோகம் என்பது மகிமைகரமான இடம் ஆண்டவரே. வேதத்தில் எவ்வளவு தெளிவா இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வந்தோம், இந்த சரீரம் எங்களுக்கு எப்படி வந்தது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்கள் இந்த சரீரத்தில் வாழுகிறோம். இதை உருவாக்கினவர் உண்டாக்கினவர் நீர். நாங்களே இதை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. அநேக காரியங்களை நாங்கள் புரியாதவர்களாக நின்று கொண்டோம். ஆனா வேதம் தெளிவாக எங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற கசப்பை கொஞ்சமாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஏமாற்றங்கள், வருத்தங்கள், நாங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று, வாஞ்சிக்கிறது ஒன்று, கிடைக்கிறது ஒன்று. ஆவியானவரே, நீர் எங்கள் உள்ளங்களில் பேசும் கர்த்தாவே. இவைகள் இந்த பரலோக ராஜ்யத்தை வாஞ்சிக்கக்கூடிய வாஞ்சிக்குள்ள எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.